சாயன் இறைகுலமாய் எழுந்து நம் தேவன் இல்லம் வருவோம். எல்லோரும் ஒரு மனதாய் கூடி பலியினில் கலந்திடுவோம். நல்லாயன் இறைகுலமாய் எழுந்து நம் தேவன் இல்லம் வருவோம். எல்லோரும் ஒரு மனதாய் கூடி பலியினில் கலந்திடுவோம். நம் பாதைக்கு விளக்கு உண்டு, உன்னத வாழ்வுக்கு வழியும் உண்டு. நம் பாதைக்கு விளக்கு உண்டு, உன்னத வாழ்வுக்கு வழியும் உண்டு. எழுவோம் அவரின் இல்லத்திலே, இணைவோம் அவரின் உள்ளத்திலே. எழுவோம் அவரின் இல்லத்திலே, இணைவோம் அவரின் உள்ளத்திலே.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய ஞாயிறை நம்முடைய தாய் திருவையானது நல்லாயன் ஞாயிறாகவும் அனுசரிக்கிறது. ஒரு ஆயன் தன் ஆடுகளை எவ்வாறு அறிந்திருக்கிறாரோ, அதே போல் ஆடுகள் தன் ஆயனின் குரலை எவ்வாறு அறிந்திருக்கின்றதோ, அதே போல் நாமும் நம்முடைய கடவுளாகிய ஆயனை அறிந்திருக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு இருக்கும், நமக்கு நிம்மதி இருக்கும், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் என்பதைத்தான் இந்த ஞாயிறு நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே ஆயனுடைய அந்த பராமரிப்பை உணர்ந்தவர்களாக, இன்னும் வரக்கூடிய காலங்களிலே அவர் மீது நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ, அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயராக இருக்கிறார். நாம் நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா? பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய மந்தைக்குள்ளே இருக்க முடியாது, நிலை வாழ்வை பெற முடியாது. அவரிடமிருந்து நம்மை எளிதாக பிரித்து விடுவான் சாத்தான். நாம் பாவம் செய்து வந்தோம் என்றால் இந்த நேரத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்ல பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்து செல்கின்றீர். அதனால் நல்லாயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென்.
முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 43 முதல் 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்தார்கள். தொழுகை கூட்டத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தள்ளுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசிக்கொண்டு கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்டு யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தை உங்களுக்கு தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்து மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்கள் நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை விட்டு அவர்களுக்கு எதிரே உதறி தள்ளிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள்.
இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வழிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவார்த்தை 9 மற்றும் 14 17 வரை. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான துங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் துங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வழிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
Thank you.
அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். நல்ல ஆயனானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றே. என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 27-30 வரை. இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றும் அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இறைவார்த்தையோடு கூடி நிற்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவார்த்தையோடு பயணிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையை குறித்து தியானிக்கவும் இறைவார்த்தையை சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். இந்த அருமையான நாளில் நாம் வந்து இந்த வார்த்தையினுடைய வடிவமாக மாறணும். இப்போ வார்த்தை அப்படிங்கிற போது அது எழுத்தில் தான் அந்த வடிவம் இருக்கிறது. இந்த வார்த்தை எப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே வடிவமாக மாறுகிறதோ அதுதான் கடவுளுக்கு ஒரு விருப்பம். இயேசுசாமி அதைத்தான் செய்து காட்டிட்டு போனார். இயேசுசாமி இந்த பூமிக்கு வந்து வார்த்தை வடிவம் எடுத்தார். அந்த வார்த்தை எப்படி வடிவம் எடுத்தது? ஏதோ முகபாவனை, கலர், அந்த மாதிரி இல்லை, அதை கடந்த ஒரு அபிஷேகம். அந்த இயேசுவினுடைய அந்த வடிவம் என்பது அவருடைய எண்ணங்களிலே வெளிப்பட்டது, செயலில் வெளிப்பட்டது. எண்ணம் செயலாக மாற வேண்டும். எண்ணம் நம்முடைய அந்த செயலில் வந்து எப்படி வெளிப்படுகிறதோ அதை வைத்து தான் வந்து ஒரு நபருடைய நன்மைத்தனமும் அல்லது தீமைத்தனமும் வெளிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நாம் நம்மை குறித்து சிந்திக்க, இப்போ நம்ம இந்த தவக்காலத்தை தாண்டி இயேசு பாடுபட்டு இறந்தார் அப்படிலாம் தாண்டி இப்போ உயிர்ப்பின் காலத்தில் இருக்கிறோம். 4வது வாரம், நல்லாயன் வாரம், குட் ஷெப்பர்ட் சண்டேன்னு சொல்லுவாங்க, நல்லாயனுடைய ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து எதை குறித்து சிந்திக்க வேண்டும், இதைத்தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் காட்டிக்கொண்டே இருக்கிறார். உயிர்த்த ஆண்டவர் அந்த உயிர்ப்புக்கு முன்னாடி என்ன நடந்தது, அதனால தான் நம்ம எப்போதுமே இயேசுவினுடைய பாடுகளையும் இறப்பையும் குறித்து அதிகமாக நம்ம பேசுகிறது சிந்திக்கிறது. ஏன்னா அதுதான் இயேசுவினுடைய அந்த தன்மையினுடைய ஆழமாக இருந்தது. அதனால தான் இன்றைக்கு நமக்கும் அந்த செய்தியானது வழங்கப்படுகிறது. நான் சொல்லக்கூடிய அந்த காரியம், வார்த்தை வடிவம் எடுத்தது, வார்த்தையினுடைய அந்த வடிவத்தினுடைய உச்சகட்டம், அதனுடைய கிளைமேக்ஸ் இயேசு சாமி சிலுவையில் காட்டினார். அந்த காட்டினதுனால தான் உயிர்த்தார். தந்தையினுடைய திருவுளத்துக்கு தன்னை முழுவதுமாய் கையளித்ததுனால, முழுவதுமாய் தன்னை இழந்ததுனால தான் அவருக்கு வந்து இயேசு அந்த உயிர்ப்பின் மகிமையை காண முடிஞ்சது. இன்றைக்கி நாம் இந்த நல்லாயன் வாரத்தை கொண்டாடுகிறோம். நல்லாயன் ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளில் நம்ம இயேசுவினுடைய அந்த நிலையை பற்றி நல்லா நிறையா பேசலாம். ஏன்னா இப்போது யோவான செய்தியில் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நற்செய்தி 10வது அதிகாரத்தில் அது பார்த்திங்கன்னாக்க இயேசு எப்படி நல்ல ஆயனாக இருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. இது நிறையா பேசுவாங்க நிறைய பேர், இயேசு எப்படி நல்ல ஆயனாக இருந்தார். இதை மீண்டும் நான் பேசுவதற்கு நான் விரும்பலை. ஏன்னா இயேசு எப்படி நல்லாயனாக இருந்தாருன்னு நமக்கு நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும், பைபிள் வாசிக்கிற எல்லாத்துக்குமே புரியும். அதனால தான் நம்ம இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கிறோம், இயேசுவை பாருங்கன்னு சொல்கிறோம். அப்போ மீண்டும் நம்ம இயேசு எப்படி நல்லாயனாக இருந்தாருன்னு நம்ம பேசுகிறதுல அர்த்தம் இல்லை. இன்றைக்கி அந்த வார்த்தைகளை பாருங்கள், இயேசு கூறியது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நற்செய்தி வாசிக்கப்பட்டது. அதில் பாருங்கள், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இப்போ நம்ம தான் ஆடு, நம்ம செவி சாய்க்கின்றோமா? இந்த கேள்வியை இதில் எடுத்து வைக்கிறோம். அடுத்தது பாருங்கள், எனக்கு அவற்றை தெரியும். இப்போ நம்ம அடுத்த கேள்வி கேட்கணும், எனக்கு அவரை தெரியுமா? ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு அவற்றை தெரியும். இப்போ நான் இயேசுவை அறிந்திருக்கிறேனா? அவையும் என்னை பின்தொடர்கின்றன. இப்போ நான் யோசிக்கணும், அவர் நல்ல ஆடுகள்லாம் என்னை பின்தொடர்ந்து வரும்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் அவரை அறிந்திருந்தேனா, அவர் பின்னாடி தான் நான் போகிறேனா? இன்றைக்கி நாம் பர்சனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான வாரம். நல்லாயன், நான் அவற்றிற்கு நிலைவாழ்வு அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா, அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார், அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர், அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது, நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இன்றைக்கி அப்படி தான் முடிக்கிறது இந்த வசனத்தோடு தான் முடியுது இந்த நற்செய்தி பகுதி. அப்போ நான் கடவுளோடு ஒன்றாக இருக்கிறேன்னா, நான் இயேசுவோடு இணைந்திருந்தால் தான் தந்தையோடு நான் இணைய முடியும். அப்போ என்னுடைய அந்த ஒன்றிப்பு அப்படிங்கிறது இயேசுவோடு இருக்கிறதா அல்லது வேறு எங்கேயாவது இருக்கிறதா? இன்றைக்கி நாம் சாதாரணமாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய கட்டாயம் என்னென்னா, நான் நல்லாயனாக இருக்கிறேனா? இயேசுவை போல் நாம் மாறணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, அழைப்பு. இந்த நற்செய்திகள், இந்த திருப்பலி, இந்த இறைவார்த்தை பகிர்வு, இது எல்லாமே நம்மை ஒரு காரியத்திற்கு அழைக்குதுன்னா, நம்ம அடிப்படையில் கேட்க வேண்டிய ஒரு விஷயம், நான் நல்லாயனாக இருக்கிறேனா? இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையை எல்லாருக்கும் போயிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், இப்படி எல்லாருக்கும் இந்த செய்தி போயிட்டே இருக்குது. கடவுள் எல்லாருக்கும் நல்ல ஆயனாக இருக்கிறார், நமக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஏற்றுக்கொண்டோம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் அவர் நல்ல ஆயனாக தான் இருக்கிறார். அப்போ இந்த நல்ல ஆயன் எப்படிங்கிற நிலையை நான் இன்னும் அதிகமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இப்போ நம்மெல்லாம் பிறப்பிலேயே கிறிஸ்தவங்களாக பிறந்துட்டோம். இப்போ நம்ம எப்படி இந்த நல்லாயன் நிலையை நான் உணர்ந்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்ந்து பார்க்கணும். நான் பலமுறை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பங்கு தளத்தில் இருக்கிற போதெல்லாம் நான் உணர்வதுண்டு. ஏன்னா பல நேரத்தில் நான் நல் ஆயனாய் இல்லாத ஒரு நேரங்களை நினைத்து மன வருந்திருக்கிறேன். நம்ம ஒரு சில எளிய மக்கள் வருகிற போது அவர்கள் நல்ல ஆயனாய் நான் இல்லை அப்படின்னா அவர்கள் எவ்வளோ துன்பப்படுவார்கள். ஒரு முறை ஒரு பங்கு சமூகத்தில் நான் ஒரு பங்கில் இருக்கிற போது ஒரு நபர் வந்தார். வந்தப்போ அவர் வந்து திருமண காரியத்துக்காக வந்தார். நான் உடனே அவரை என்ன செய்துட்டேன், 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் அவரை நான் கோயிலில் ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை, அதிகமாக அவரை பார்த்ததில்லை. அவர் இந்த பங்கை சார்ந்தவர், புக்கமெல்லாம் வச்சுருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. நான் சொல்லிவிட்டு ஒரு வேலையாக இருந்தேன். அப்போ மனசுக்குள்ளே ஒரு கோபம் ஓடுது, இவனை கோயிலுக்கே இவனை பார்த்ததே இல்லை, இவனை வந்து இவனுக்கு நான் என்ன செய்யணும், கல்யாணம்னு வரானா அப்படின்ற ஒரு மனநிலை எனக்குள்ளே ஓடியதை நான் உணர்ந்தேன். உடனே ஆண்டவரிடத்துலேருந்து ஒரு செய்தி வந்தது. பாருங்கள், நிறைய பேர் எங்கள் பங்கில் எங்களோட இணைஞ்சிருக்கிறவங்க நிறைய பேர் தேவையில்லாமல் எங்களை வந்து குற்றப்படுத்துவாங்க, எங்களை தொல்லை பண்ணுவாங்க, சும்மா வீட்டில் உட்கார முடியலன்னா வந்து அதையும் இதையும் கேள்வி கேட்பாங்க, மற்றவர்களை குறைப்படுத்துவாங்க. எங்களை ரொம்ப தொல்லை பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க பங்கு சமூகத்தில், எல்லா பங்குகளையுமே இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் கடவுள் கேட்டார், இந்த பையன் என்ன பண்ணான், அவன் வந்தான், அவன் பூசிக்கு வந்தான், அவன் கடவுளை கும்பிட்டான், என்னைய வழிபட்டான், அவன் போயிட்டான். இப்போது அவனுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு தேவைங்கிற போது உனக்கு டிஸ்டர்ப் பண்ண வந்திருக்கான். இது வரைக்கும் அந்த பையன் வந்து உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்கல. இப்போ நீ அந்த பையனுக்கு தேவையானதை செய்து கொடுக்கணுமா, இல்லை அவன் உன்னை தொல்லையை பண்ணலைன்னு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்டார். உண்மையாலுமே அந்த பக்கமாக இருந்து யோசிக்கிற போது எனக்கு ஒரு கண் திறந்தது, உண்மையாலுமே கண் திறந்தது. இந்த மனுஷன் உண்மையாலுமே அவருக்குள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்லாம் இருக்குது. எல்லாரையும் போல் எல்லோரும் வந்து இப்படி சக்கலகலான்னு பேச முடியாது. இந்த மனுஷன் ரொம்ப இப்போவே தயங்கி தயங்கி தான் வந்தார். அப்புறம் என்ன செய்தேன் நான், மனசை நான் மாற்றிக்கொண்டு அவரை கூப்பிட்டேன். கூப்பிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டேன், நல்லா இருக்கீங்களா. என் மனசுக்குள்ளே எழுந்த உணர்வுகள் எல்லாம் அவர்கிட்ட நான் சொல்ல முடியாது. உடனே அவரை நான் கேட்டேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் உடனே ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசினார், நல்லா இருக்கேன் ஃபாதர் அப்படின்னாரு. சாப்பிட்டீங்களா அப்படின்னு, ஏதாவது டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை வேணாம் ஃபாதர் அப்படின்னாரு. அப்புறம் யாருக்கு கல்யாணம்னு, எனக்கு தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சங்கோஜத்தோடு பேசி கொண்டிருந்தவர் கொஞ்சம் அந்த இதுலேருந்து வெளியில் வந்தார். ஒரு கடைசியில் நான் சொன்னேன், இப்படி இப்படி செய்யணும் கல்யாணம், நீங்கள் வாங்க ஓலை எழுதிடலாம், அம்மா அப்பா இல்லைன்னாரு, அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவை முடிஞ்சால் கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவுக்கு முடியலன்னா வேண்டாம், நீங்கள் பெரியவங்களை கூட்டிகிட்டு வாங்க. இந்த மாதிரி நான் அவர் பக்கமாக சாய்ந்து நான் பேசிய போது கடைசியில் அந்த பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். அந்த பையன் லிட்ரலி ஹி வாஸ் க்ரைங். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அது அப்படின்ட்டு நான், என்ன என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, நான் எதுவும் பேசிட்டேன்னா, கோபமாக பேசிட்டேன்னா, என்ன நான் அப்படி ஒன்றும் பேசுன மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் அந்த பையனை கேட்கும்போது அந்த மகன் சொன்னது, ஃபாதர் இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு பார்க்கும்போது எனக்கு இப்போவே கல்யாணமே முடிஞ்சிட்டது போல் ஒரு உணர்வு. இதே இடத்துல நான் சில வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய தங்கையினுடைய திருமணத்திற்காக வந்து அமர்ந்தேன். வந்திருந்தப்போ அப்போ இருந்த குருவானவர் எங்கள் குடும்பத்தை காயப்படுத்தினார், எங்களை வேதனைப்படுத்தினார். நாங்கள் எல்லாருமே அந்த இடத்துல ஒரு மனம் குழும் அந்த குறுகி போன நிலையில், மனம் புழுங்கிய நிலையில் தான் நாங்கள் அந்த திருமணத்தை எதிர்கொண்டோம். அந்த திருமணம் முடிஞ்சு போனால் கூட அந்த ஒரு இந்த ஆலயத்தில் நடந்ததுன்னு சொல்லக்கூடிய மனநிலை எங்களுக்கு வரலை, மகிழ்ச்சி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மீண்டும் நான் வரணுமேனு யோசித்தப்போ தான் சொன்னாங்க, வேறொரு ஃபாதர் வந்திருக்கிறாரு, இவர் அவரை அப்படியெல்லாம் இருக்க மாட்டார், நீங்கள் போங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் வந்து இவ்வளோ ஒரு அன்பு ஒரு குருவானவரிடமிருந்து வரும், இவ்வளோ ஒரு கரிசனை வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியப்போ எனக்கே கண்ணு கலங்கிடுச்சு. ஏன்னா அவர் அழுகுறாரு, லிட்ரலாக அழுகுறாரு. ஏன்னா நானும் அதே அளவில் அளந்திருப்பேன். ஏன்னா என்னுடைய பார்வை அப்படி பாருங்கள், கடவுள் நமக்கு எப்படி நல்லாயனாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார், நீ வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த இடத்துல, நீ என்னை பிரதிபலிக்கிறீன்னா நீ இப்படி தான் இருக்கணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அந்த அடையாளம், நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய அதிசயத்தையும், அந்த மகன் இனிமேல் அந்த அந்த ஆலயத்தை மறக்க முடியாது. அந்த ஆலயத்தில் நடந்த அந்த திருமணம், என்னை சந்தித்த நிகழ்வு, இதை அவர் மறக்க முடியாது. இப்படி நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது இந்த அடையாளத்தை தான், என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. இன்றைக்கி நம்ம எல்லா விதத்துலேயும், நாமளும் நானும் பல விதத்தில் தவறி போகிறதை பார்க்கிறேன். அப்போ நம்ம எல்லோருமே ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருடைய அந்த நல்லாயனுக்குரிய ஆடையை அணிந்து கொண்டு நாம் கடந்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இரண்டாவது வாசகத்தில் பாருங்கள், யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன், அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினையத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அப்போது இந்த இரண்டாவது வாசகத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, கடவுள் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவங்க இவங்க அப்படிங்கிற ஒரு இனத்துக்கு மட்டுமில்லை, நான் நல்லாயன் என்கிற அடையாளம் எல்லாருக்குமே. அதாவது நம்ம யாரெல்லாம் என்கவுண்டர், யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ, யாரையெல்லாம் நம்ம தொடுறோமோ, யாரையெல்லாம் நம்ம பேசுகிறோமோ, யார் கூடெல்லாம் நம்மளுடைய உறவு கடந்து செல்கிறோமோ, அவங்க எல்லாரோடையும் நாம் ஒரே ஒரு அடையாளத்தை தான் வைக்கணும், நல்லாயன். ஏன்னா கடவுள் இயேசு சுவாமி எல்லாருக்கும் நல்லாயனாக இருக்கிறார். வேதத்தில் பார்க்குற போது இணைச்சட்டம் பழைய ஏற்பாட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய அந்த ஐடியாலஜி, ஆண்டவருடைய அந்த ஒரு திட்டம். இணைச்சட்டம் 34 பார்க்குறோம், நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகி ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார், ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். இந்த வார்த்தைகளை பாருங்கள், ஆண்டவர் கூட்டி சேர்க்கிறது, அழைத்து கொண்டு வருதல், இதெல்லாம் இயேசுவினுடைய பாணி மட்டுமில்லை, தந்தையிடமிருந்து இயேசு எதை பெற்றுக்கொண்டு வந்தாரோ அதை தான் நம்மகிட்ட கொடுக்குறாரு. பவுலடியார் சொல்வார்ல, நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே நான் உங்களுக்கு தருகிறேன்னுவார். கொரிந்தியர் கழுதப்பட்ட அந்த முதல் திருமுகத்தில் நற்கருணையை பற்றி பேசும்போது சொல்வார். அப்போது நாம் சொல்லணும், நான் ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ, அப்போ நல்ல ஆயன், நான் இயேசுவிடமிருந்து எதை கற்றுக்கொண்டேனோ நானும் நல்ல ஆயனாக இருக்க நான் என்ன செய்யணும். இன்றைக்கி நாம் யோசித்து பார்ப்போம், நம்ம வீடுகளில் மனைவி, கணவன், பிள்ளைகள், இது ஒரு சிறிய வட்டம், அப்புறம் மாமனார், மாமியார், இந்த ஒரு வட்டம், மருமகள், இந்த ஒரு வட்டம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும், அப்புறம் நான் அவர்களுடைய குடும்பம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். இன்றைக்கி நல் ஆயனாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு கடமையிலிருந்து நம்ம தவறி போவது தான் பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி கடவுளை வச்சு நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு இருக்கிறாரு. முதல் வாசகத்துக்கு போய் பாருங்கள், திருத்தூதர் பணியில் 13வது அதிகாரத்திலேருந்து வாசிக்கப்பட்டது. பவுலடியார் என்ன சொல்கிறாரு பாருங்கள், நாங்கள் வந்து புற இனத்தார்கிட்ட யூதர்கள் அல்லாத மற்றவர்களிடத்துல போங்க, எல்லாரையும் கூட்டி சேருங்க, அதுதான் அதனுடைய அழைப்பு. அப்போ பாருங்கள் அவர் என்ன சொல்லப்பட பாருங்கள், யூதர்கள் கொஞ்சம் பேர் பொறாமையோடு அவர் முன்னாடி வராங்க. யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி, அப்போ அவர் அந்த பவுலடியார் சொல்கிறதை கேட்கறதுக்கு வந்தவங்க யாரு அப்படின்னு பார்க்குற போது, யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்கள் பல யூதர்களும் இருந்தாங்க. யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவங்களும் அங்கே இருந்தாங்க, மற்றவங்களும் அங்கே இருந்திருப்பாங்க. அப்போது கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். அப்போ இந்த யூதர்கள் இந்த சமூகத்தினர் பாருங்கள், எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அப்போ கடவுள் ஒரு புதிய ஒரு விஷயத்தை உள்ளே வைக்க விரும்புகிறாரு, அதை வைக்க விட மாட்டேங்கிறாங்க. அதனால தான் கடவுள் அதுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக அவங்க நிற்கிற இனமாக மாறி போனாங்க. இப்போ நாமும் கூட பாருங்கள், கடவுள் ஒரு விடுதலை கொடுக்க நினைக்கிறார், மேபி ஒரு ஜாதிய விடுதலை, ஒரு பொருளாதார விடுதலை. இன்றைக்கி ஒரு பங்கு சமூகத்தில் இந்த ஜாதிய அடிப்படையில் வந்து ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அதை பேசுகிறவர் கடவுளுடைய ஏஜெண்டாக இருக்கவே முடியாது, அவர் பிசாசுடைய ஏஜெண்டாக தான் இருக்க முடியும். எந்த விதத்தில் அது குருவாக இருந்தாலும் சரி, அல்லது பங்கை வழிநடத்துகிற பொதுநிலையினர் தலைவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஆயராக இருந்தாலும் சரி, ஒரு மனநிலை, ஒரு ஜாதிய மனநிலையோடு ஒரு ஆயருடைய தேர்வு நடக்குது. இன்றைக்கி ஆயருடைய தேர்வே ஒரு ஜாதியத்தினுடைய பின்னணியில் நடக்குதுன்னா, அது கடவுளால் நிகழ்த்தப்பட முடியாத ஒரு காரியம். அந்த இடத்துலேருந்து நன்மைகள் வருவது கடினம். ஆகவேத்தான் சொல்கிறோம், நான் செயல்படுகிற விதம் நல்ல ஆயனாய் நான் இருக்கிறேன்னா, பவுலும் பர்னபாவும் எப்படி போய் இன்றைக்கி செயல்பட்டாங்க, நல்ல ஆயனுக்குரிய மனநிலையை உள்ளக்க வச்சுருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க பிற இனத்தாரிடமே செல்கிறோம், எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்துக் கூறினார்கள். அப்போது இந்த நல்லாயன் அப்படிங்கிற நிலை வந்து இன்னைக்கு பறந்து செல்ல வேண்டிய, அதாவது இன்னும் கடந்து செல்ல வேண்டிய ஒரு காரியம். அப்போ நான் வந்து இந்த நல்லாயனுக்குரிய ஆடையை அணிந்திருக்கிறேன், இன்றைக்கி நல்லாயன் என் வழியாக தான் வெளிப்படுறாரு அப்படின்னா, என்னிடமிருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்கள் நல்லாயனுக்குரிய அடையாளத்தோடு இருக்கணும். நல்லாயனுடைய அடையாளத்தோடு இல்லாமல் இருந்ததுன்னா, இப்போ நாங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பிரச்சனைகளை சந்திக்கிற பொழுது சில பேர் என்ன செய்கிறாங்க, சில தனித்துவமான அவர்களுடைய சுயநல போக்கை கொண்டு வந்து எங்கள் தலையில் வைத்து அவங்க எங்களை சூழ்ந்து நின்று அவங்க மகிழ்ச்சி அடைய பார்ப்பாங்க, அதிகாரத்தை காட்ட விரும்புவாங்க. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுடைய அந்த சுயநலத்தை நம்ம வெறுக்கிறோம், அவங்கள வெளியில் தள்ளுறோம். அப்போ அங்கே ஒரு பொதுநலன் பேணும்படியாக நம்ம செயல்படுறோம். அந்த இடத்துல செயல்படும் போது அந்த குருவானவருக்கு என்ன கிடைக்கிறது, அவமானமும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும். ஏன்னா பப்ளிக் வந்து ஒரு பக்கம் அவங்க எடுத்து விடுறது தான், இந்த பக்கம் வந்து ஒரு நல்லவங்க பார்த்திங்கன்னா பேசுறது ரொம்ப சங்கடப்படுவாங்க, ஆனால் அந்த ஒருத்தரை காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த நல்லாயனுக்குரிய நிலை என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு சவால் நிறைந்த பணியாக மாறுகிறது. இப்போ ஆண்டவர் வந்து கூட்டி சேர்க்கிறாருங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் பாருங்களேன். எரேமியா 31:10 சொல்லுது, ஆண்டவருடைய வாக்கை கேளுங்க, தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள், இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார், ஆயிரத்த மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்போ இது பழைய ஏற்பாட்டினுடைய எண்ணத்தை இயேசுசாமி மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறாரு, நானே நல்லாயன், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. அப்போது இன்றைக்கு சிறப்பான கிறிஸ்தவன் என்கிற அழைப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு மகனும், நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்டவன், கிறிஸ்துவால் அர்ச்சிக்கப்பட்டவன், திருமுழுக்கு பெற்றவன், இன்றைக்கி எந்த வார்த்தையை சொல்லி சொன்னாலும் நமக்கு தலையில் இருக்கிற ஒரு கேள்விக்குறி, ஒரு சவால் என்ன அப்படின்னா, அதுதான் நீங்கள் நல்லாயனாய் மாறிவிட்டீர்களா. இப்போ இன்றைக்கி நம்ம யோசிக்கணும், அதுதான் நான் சொன்னேன், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. நல்ல காரியங்கள் முதல்ல நம்மை சுற்றி இருக்கிற குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் நான் வந்து ஒரு கெட்ட ஆயனாக இருந்துட்டு வெளியில் வந்து நல்ல ஆயனாக இருக்கிறேன் அப்படின்னா அது தவறு, அப்படி இருக்க முடியாது. டூப்ளிகேட்டிங், ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, இங்கே ஒன்று அங்கு ஒன்றுமாக இருப்பது. அப்போது நம்ம நல்ல ஆயனாக இருப்பது என்பது அந்த சீடத்துவத்தினுடைய தலைமை, இயேசுவினுடைய தலைமைத்துவத்தை நம்ம எடுத்து செயல்படுத்துவது. இதுதான் இன்றைக்கி நிறைய பேர் போய் புதைத்து கொள்கிறாங்க, ஆன்மீகத்துக்குள்ளே தங்களை புதைத்து கொண்டு ஏதோ பக்தி முயற்சி தான் நம்மளுடைய ஆன்மீகம் என்று நினைக்கிற அந்த நிலை நல்லாயனுக்குரிய நிலை அல்ல. கடவுள் அதை கொடுப்பதற்காக வரல. God does not come. கடவுள் வந்து Jesus did not come for creating a religion. இயேசுசாமி வந்து ஒரு மதத்தை உருவாக்கி கொடுப்பதற்காக வரல. Jesus came to create a new humanity. ஒரு புதிய அரசாட்சி, புதிய மனிதத்தை உருவாக்கிறதுக்காக வந்தார். அப்போ ஒரு மனித நேயம் நிறைந்த, மனித அன்பு நிறைந்த, ஒரு கடவுள் விரும்பிய ஒரு உலகம் உருவாக்கப்படணும். இதுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எதிரணியில் வச்சு நம்ம அவங்கள நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் அந்த அணியில் இருப்பது போலவே இருந்து கொண்டு எதிரணியில் நிற்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அதனால் எதிரணியில் நிற்பவங்க அவங்கள தங்களை பகிரங்கப்படுத்தி கொள்கிறாங்க, நாங்கள் எதிராக தான் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ கேள்வி யாருக்குன்னா, உள்ளேயே இருந்து கொண்டு நல்லாயன் என்கிற நிலையை பயன்படுத்தி கொண்டு நாம் செய்யக்கூடிய சில காரியங்கள், கடவுளுக்கு விரோதமான காரியங்கள் இன்றைக்கி நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த தலைமைத்துவத்தை எடுக்க மறுக்கிற பிள்ளைகள், நான் போய் ஒரு வாரமாக பூசை பார்த்துட்டு வருவேன், நம்ம எதுக்கு வம்பு அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை வந்து நல்லாயனுக்குரிய மனநிலை அல்ல. நல்லாயன்னா யார், ஆடுகளை மேய்க்கிறவன் நல்லாயன். அந்த ஆயன் என்ன செய்வான், ஆடுகளுக்கு முன்னாடி போவான், ஆடுகளுக்கு முன் உதாரணமாக இருப்பான். ஆடுகள் வந்து மேய்ச்சல் இடங்களை தேடி போகிற போது அந்த ஆடுக்கு தெரியாது இருக்கிற ஆபத்து என்னன்னு. இவன் என்ன செய்வான், அங்கே புதர்கள் இருந்ததுன்னா அந்த புதரில் தன்னுடைய குச்சியை வச்சு குத்தி அது உள்ளே ஏதாவது ஓநாய்கள் ஏதாவது ஆபத்தான விலங்குகள் ஒளிந்திருக்குதான்னு பார்ப்பான். அப்போ இந்த ஆயன் எப்போதுமே முன்னாடி செல்லக்கூடியவன், தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடியவன். அப்போ இந்த தலைமைத்துவத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை நம்மிடத்தில் இருக்குதா? ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய ஒரு அன்பியமாக இருக்கட்டும், அல்லது உங்களை பங்கு சமூகமாக இருக்கட்டும், அல்லது நீங்களெல்லாம் ஒன்று கூடி வருகிற ஒரு சிறிய ஒரு சிறப்பு கூட்டமாக இருக்கட்டும், ஏன் நம்ம ஒரு நன்மைக்கான ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது? எல்லாருக்கும் அது வராது. உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வருது அப்படின்னா உடனே அந்த ஸ்பார்க்குக்கு ஒரு அடையாளம் கொடுக்க நீங்கள் பார்க்கணும். நீங்கள் நம்ம பகுதி, நம்ம அன்பியத்தில் இருக்கக்கூடிய அல்லது நம்மளுடைய குழுமத்தில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள், இதை மாதிரி ஊனமுற்ற குழந்தைகள் அல்லது அனாதையாக கைவிடப்பட்ட பெரியவர்கள், அவங்களுக்கு நம்ம ஏன் ஒரு சின்ன ஒரு அடையாளம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளே வந்ததுன்னா யூ ஹாவ் டு கிவ். கைம்பெண்கள்லாம் யார் இருக்கா, எல்லாத்தையும் ஒன்று கூட்டி நம்ம என்ன செய்யலாம், ஒரு சின்ன ஒரு குழுவை உருவாக்கலாமே. அன்றைக்கு நிறைய பேர் யோசித்தாங்க, அன்றைக்கி யோசித்தவங்களாம் இன்றைக்கி சபைகளாக மாறி இருக்கிறது. இன்றைக்கி சபைகள் எங்களுடைய திருச்சியில் அன்னாள் சபை இருக்கிறது, சர்வைட் சபை இருக்கிறது. இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய ஆரம்பத்தினுடைய அந்த வேர்களை தேடி போகிற போது இவங்கெல்லாம் எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பெண்கள். இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு ஸ்பார்க் ஒருத்தருக்கு வந்தது, அவங்க என்ன செய்கிறாங்க, இணைந்து செயல்பட்டு இந்த இன்றைக்கி ஒரு பெரிய ஆழ விருட்சமாக அவங்க உலகம் பூரா பணி செய்கிறாங்க. அநேகர் அந்த ஆலமரத்தில் தங்கி அவங்க என்ன செய்கிறாங்க, இலைப்பாடுறாங்க. இன்றைக்கி டொன் போஸ்கோ எடுத்துக்கொள்ளுங்களேன், அவர் ஒரு குருவானவர், எங்களை போல் ஒரு மறைமாவட்ட குருவானவர். அவர் ரோட்டில் போயிட்டுருக்கிற போது அவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது. என்ன, ஏன் இந்த ரோட்டில் இந்த பசங்களாம் ரோட்டில் சுற்றிகிட்டு இருக்கிறாங்க, இந்த பசங்களுக்கெல்லாம் யார் ஆறுதல், யார் இவங்களுக்கெல்லாம் நல்லது சொல்லிக் கொடுப்பா? அப்போ அவங்களெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, கூட்டி சேர்க்கிறாரு. அவங்கள ஸ்ட்ரீட் பாய்ஸ், ஸ்ட்ரே டாக்ஸ் மாதிரி, அவங்களாம் ரோட்டில் அலைகிற நாய்களைப் போல் அவர்களுக்கு யாரும் இல்லை. அவங்க ரொம்ப ரஃபியன்ஸ், அவங்க திருடுவாங்க, அடிச்சுப்பாங்க, டேஞ்சரஸ் பீப்புள். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இப்போது எல்லாரும் பார்த்து அவங்கள பார்த்து போகிறா திட்டிருப்பாங்க, ஆனால் டான் போஸ்கோ அவர்கள் மீது கருணை வைத்தார். அவங்களும் மனிதர்கள், கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவராசிகள், தேர் அவங்க வந்து நாய்கள் அல்ல, விலங்குகள் அல்ல என்று சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்க பார்த்தார். அப்போ பாருங்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்கள டேம் பண்ணுறார், அவங்கள வந்து ஒரு பக்குவப்படுத்துதார். அப்படி செய்து அதனால தான் இன்றைக்கி ஒரு சலேசிய சபையை நம்ம பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய அந்த ஸ்பார்க்குன்னு சொல்லுவோம், அந்த வந்து வெளிச்சம், ஒரு ஒளி அவங்களுடைய உள்ளத்தில் எழுந்தது, அதை நோக்கி அவங்க பயணித்தாங்க. அதை அவர்கள் நல்லாயனுக்குரிய ஒரு அடையாளமாக வைத்து கொண்டாங்க. ஆகவே இன்றைக்கி இந்த செய்தியை கேட்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஸ்பார்க் இருக்குது. அதை தான் நம்ம பல வார்த்தைகளில் சொல்கிறோம், கேரிசம்னு சொல்லுவோம், இலக்கு, கேரிசம். ஆவியானவர் அந்த கேரிசத்தை கொடுக்குறார். அப்போ நமக்கு என்ன, நம்ம என்ன செய்யணும், அதிலிருந்து யோசிக்கணும். அப்போ ஒரு தலைமைத்துவத்தை எடுத்து நடத்த, தலைமைத்துவத்தில் நம்ம நிற்க கடவுள் நமக்கு சக்தி கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் யாராவது ஒருத்தர் நம்மளை தலைவர்னு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. எங்கள் குருக்கள், சின்ன குருக்கள்கிட்ட கூட நான் சொல்லுவேன், எல்லாம் படிச்சிருக்கிற சின்ன பசங்கக்கிட்டலாம், அவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஆயர் எனக்கு நல்ல பதவி கொடுக்கணும், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும், எனக்கு நல்ல இடம் கொடுக்கணும். அது பெரியவங்க முதல் கொண்டு எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்படி தான். ஆனால் நான் அப்படி யோசிக்கிற விரும்பலை. நான் பிள்ளைகளுக்கு வழிநடத்துகிற போது சில இளம் குருக்களுக்கு நான் சொல்லுகிற போது நான் இதைத்தான் சொல்லுவேன். நான் கடவுள் உன்னை அழைத்தாரு, அவருக்கு நீ என்ன பணி செய்கிற அது ஒரு ட்ராக்கில் போகணும். அப்புறம் உன் சபை சார்ந்த ஒரு பணி, உன்னுடைய மறைமாவட்டம் சார்ந்த உன்னுடைய அழைப்பு பெற்றிருக்கிற இடத்திற்கான பணி, இரண்டும் இணைந்து போக வேண்டிய இது. இப்போ இந்த நீ ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிற, உன்னுடைய திறமை என்ன, அதை பயன்படுத்து என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த நல்லாயனுக்குரிய அடையாளத்தை நான் கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து நான் செயல்படுத்துகிற போது கண்டிப்பாக என்னுடைய சைட் பை மினிஸ்ட்ரி கடவுள் என்ன செய்வார், அதை சரியாக எடுத்து செல்ல அவர் உதவி செய்வார். உதாரணத்திற்கு இப்போ அருங்குடை இல்லம் மறைமாவட்டம் எனக்கு கொடுத்த பணி, ஆனால் இந்த இறைவார்த்தை அறிவிப்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த பணி. அதை வந்து நான் எந்த பங்குக்கு போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த பணியை நான் விட முடியாது, ஏன்னா இது கடவுளிடமிருந்து எனக்கு கிடைத்த ஒரு கட்டளை. அதனால் இந்த கட்டளையை தாங்கி நம்ம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பணியை நாம் நிறைவாய் செய்ய செய்ய ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்னுடைய கவலையாக இருந்த இந்த அருங்குடை இல்லம், நான் வெளியே போகிறேன், ஐயோ இந்த அருங்குடை இல்லம் இப்படி கிடக்குதே, நாளைக்கு எல்லோரும் மாதிரி ஊர் சுற்றினா இந்த அருங்குடை இல்லம் அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்களேங்கிற மனநிலையில் ஒரு வருத்தம் வந்த பொழுது, நான் நல்லாயனாய் ஆண்டவருடைய திட்டத்தில் நின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு நல்லாயனாய் நின்று இந்த இல்லத்தை கட்டி எழுப்பி கொடுத்துருக்கிறார். அப்போ பாருங்கள், கடவுள் நம்மோடு பயணிக்கிற தேவன், நல்லாயனாய் இருக்கிறவர் நம்மளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல, நம்மோடு பயணிக்கிற கடவுள். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார், அதனால தான் ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான வேளையில் நம்ம யோசிக்க வேண்டியது, நம்மளுடைய நல்லாயன் என்பது அந்த தலைமைத்துவத்தை நம்ம உணர்வது. யாரோ ஒருத்தர் நீ தான் லீடர்னு கொடுக்கறதில்ல, லீடர்ஷிப்பை வந்து கொடுக்கறதில்ல, நாமளே எடுத்துக்கொள்ளுதல், நன்மைகள் செய்ய நம்ம தலைமைத்துவத்தை நாமே எடுத்துக்கொள்ளுதல், சுதந்திரித்து கொள்ளுதல். ஒரு கதையை ஒன்று நான் படித்தேன். கதையில் இப்படி சொல்லப்படுகிறது, பீர்பால் அப்படின்ற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கதை சொல்லுவோம். இந்த பீர்பால் கதையில் அரசர் வந்து ஒரு செய்தியை கொடுத்து பக்கத்து நாட்டு அரசனுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ செய்தி வருகிறது, பீர்பால் ஒரு செய்தியோடு வர்றார் அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இந்த பீர்பாலினுடைய அந்த அறிவு திறமையை வந்து அவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, கண்டுபிடிக்க விரும்புகிறாங்க. அவர் நல்லா அவங்க அரசவையில் ரொம்ப அறிவான ஆளாமே, அது எப்படி அவர் அறிவாக இருக்கிறாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன செய்கிறாரு, மாறுவேடம் அணிந்து கொண்டு அமைச்சரை போல் போய் அந்த அமைச்சரவையில் உட்கார்ந்து கொள்கிறார், அமைச்சர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து கொள்கிறார். இந்த பீர்பால் என்ன செய்கிறாரு, வேறொரு அரசனை அவங்க என்ன செய்கிறாங்க, ராஜா மாதிரி ஆக்கி ராஜனுடைய அந்த பீடத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க. பீர்பால் உள்ளே வருகிற பொழுது அவர் அரசவை எப்படி எப்படியும் பார்த்துவிட்டு நேராக போய் அந்த அமைச்சர்களுக்கு மத்தியிலே உட்கார்ந்துருக்கிற அந்த அரசருக்கு ஒரு வணக்கம் செய்துவிட்டு, எங்கள் அரசரிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது அரசே என்று சொல்லி கொடுத்துட்டார். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், எல்லாரும் எப்படி நீங்கள் இப்படி மறைபாய் உட்கார்ந்துருக்கிற ஒருத்தர் இவர் தான் அரசர்ன்னு கண்டுபிடிச்சிங்க, இவரை நீங்கள் முன்ன பின்ன பார்த்ததில்லையே, உங்களுடைய அறிவுத்திறனை நாங்கள் சோதிக்க எப்படி செய்தோம் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னாரா, இது ஒரு மதியுகம், இதை இந்த மதியை நம்ம பயன்படுத்துகிறோம், இதை நான் உள்ளே வந்த பொழுது இந்த சூழலை நான் பார்த்தேன், சூழல் வந்து ஒரு அரசவைக்குரிய சூழலாக இல்லை, அரசர் அமைதியாக இருக்கிறார், அப்போ எல்லாருடைய கண்களும் ஒருவரை நோக்கி கொண்டிருக்கிறது, கண்டிப்பாக ஏதோ இந்த இடத்துல ஒரு சூழ்ச்சி நடக்கிறது, இந்த சூழ்ச்சியில் இவர் தான் அரசராக இருக்க முடியும் என்று நான் கணிக்க முடிந்தது என்று சொல்லி அவருடைய அறிவுத்திறனை அந்த இடத்துல விளக்கிறார். பாருங்கள், அவர் சொல்கிறாரு, தலைவனாக இருக்கிறவன் எப்போவுமே தலைவனாக தான் இருப்பான். பெருபால் அந்த இடத்துல சொல்கிறார், தலைவனா நீங்கள் பார்த்தா நீங்கள் கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிறீங்க, மற்றவங்களாம் இப்படி குறுகி உட்கார்ந்துருக்கிறாங்க, இப்போ உங்களுடைய கம்பீரமான அந்த தோற்றம், அப்போ அவர் எங்கே இருந்தாலும் தலைவன் தலைவன் தான் அப்படிங்கிறது. அதனால தான் நீங்கள் நல்லது செய்கிறவங்க எங்கே இருந்தாலும் நீங்கள் தலைவர் தான், நீங்கள் யாரும் நமக்கு தலைவருங்கிற கிரீடம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாம் எங்கே இருந்தாலும் நன்மைகள் செய்கிற போது நீ யூ ஆர் த லீடர், நீங்கள் ஒரு தலைவனாக இருக்கிறீங்க, அதனால தான் நீங்கள் வெட்கப்பட தேவையில்லை, நன்மைகள் செய்கிறவங்க வெட்கப்பட தேவையில்லை. இன்றைக்கி அதனால தான் சில பேர் கேட்குறாங்க, இயேசு சுவாமி கிறிஸ்தவர்களை மட்டும்தான் மோட்சத்துக்கு கூட்டிகிட்டு போவாரா அப்படின்னு. பாருங்கள், இந்த இன்றைக்கி செய்தி புற இனத்தாருக்கும் எல்லாருக்குமே இறை செய்தி வழங்கப்படுகிறது. அந்த இரண்டாவது வாசகத்தில் பாருங்கள், யோவான் சொல்கிறாரு, நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அப்போனா இந்த பெரும் திரளான மக்களில் இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா, இல்லை அவங்க எல்லாருமே இணைக்கப்பட்டிருக்கிற, அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள், அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள், வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். குருத்தோலைன்னா என்ன, ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், குருத்தோலை என்பது எருசலேமுக்குள்ளே போகிற ஒரு நிகழ்வு, எருசலேமுக்குள்ளே போகிற அடையாளம், இயேசுவுக்கு சாட்சியாய் போகிற அடையாளம். அதனால தான் இன்றைக்கி நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சியாய் மாறுகிற போது தான் நாம் இயேசுவின் நல்லாயன் என்கிற அந்த நிலைக்குள்ளே வர முடியும். இந்த செயலை யார் செய்திருந்தாலும், இன்றைக்கி சமூகத்தில் கிறிஸ்துவ அல்லாதவங்க எத்தனையோ பேர் நல்ல செயல் செய்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஆண்டவர் விட்டுடுவாரா? கண்டிப்பாக அவர்களும் கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே வரப்போகிறாங்க. என்ன, நமக்கு வந்து இதுதான் ஆன்சர்னு தெரிஞ்சும் நம்ம எழுதாமல் இருந்தோம் அப்படின்னா கடவுள் எவ்வளோ கோபப்படுவார். அவங்க ஆன்சரை தேடி கண்டுபிடிச்சி எழுதி ஜெயிக்கிறாங்க. நமக்கு கடவுள் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை கொடுத்துட்டார், இதுதான் கொஸ்டின் இதுதான் ஆன்சர்னு. அப்போ இதை தெரிந்து கொண்டும் செயல்படாமல் இருந்தீங்கன்னா கடவுள் நம்ம மேலே இன்னும் அதிகமாக கோபப்படுவாரா இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த செய்தியை அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த அருமையான நாளில், நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிற அந்த தெய்வத்தினுடைய கூற்றை நாம் உண்மையாக்கணும். அந்த தெய்வத்தினுடைய சப்தத்தை அறிந்து செயல்படணும். ஆண்டவர் தொடக்க நூல் 4:7 காயினை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்க. காயின் வந்து பொறாமைப்பட்டுட்டே இருக்கிறான், வேதனைப்பட்டுட்டே இருக்கிறான். அப்போது அவர் சொல்கிறார் கடவுள், காயின் நீ நன்மை செய்தால் உயர்வடைவாய் அல்லவா, நீ நல்லது செய்யாமல் போனால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வீட்டு வாயிலில் படுத்திருக்கும், அதை நீ அடக்கி ஆள வேண்டும். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிடறோன்னா, நம்ம பாவங்களை நினச்சி ஐயோ இந்த பாவத்திலேருந்து எப்படி வெளியில் வர்றது. பாருங்கள், பாவம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாறிடுச்சு. அது நம்மளுடைய இயல்பாக மாறி இருந்ததுன்னா அதை மேற்கொள்வது என்பது கடினமான காரியம். நீங்கள் ஓரமாக வச்சுட்டு நன்மை செய்வதில் நீங்கள் முன்னாடி போங்க, ஆட்டோமேட்டிக்காக இதை வெளியில் கொண்டு போகிறதுக்கு கடவுள் வல்லமையே தருவார். நாம் இதை குறித்து யோசித்து நம்ம நன்மை செய்வதில் மறந்து போயிடுறோம். ஆகவே பாவத்தை நான் வந்து சரி என்று சொல்லலை, அதை போராடி நீ வெற்றி கொள்ள முடியாத போது நன்மைகளால் நீ உன்னை வெற்றி கொள்ள வைக்க முடியும். ஆகவே தான் இன்றைக்கு நல்ல ஆயன் நமக்கு முன்பாக நன்மைகள் செய்கிறவராக இருந்து தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். இந்த அடையாளத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமும் நல்ல ஆயனுக்குரிய ஆடை அணிந்தவர்களாய், உள்ளத்தை அணிந்தவர்களாய், அவருடைய எண்ணத்தை அணிந்தவர்களாய், நாமும் நன்மைகள் செய்து ஒரு தலைமைத்துவத்தை உள்ளே உணர்ந்தவர்களாய், இது கடவுள் கொடுக்கிற ஒரு அதிகாரம் என்பதை உணர்ந்து நன்மைகளினுடைய நாயகனாம் இயேசுவுக்கு உங்கள் நன்மையான காரியங்களால் சான்று பகிருங்க. கண்டிப்பாக தெய்வம் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதித்து, இன்று நாம் 2வது வாசகத்திலே வாசித்த அந்த யோவானுக்கு கிடைத்த காட்சி, மாபெரும் திரளான மக்களை கண்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தை, நீங்களும் அந்த கூட்டத்திலே வெண்ணாடை அணிந்தவர்களாய் ஆண்டவருக்கு முன்பாக கண்டிப்பாக நிற்பீர்கள். நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து ஓடுவோம். இறைவன் உங்களில் மகிமை அடைவாராக. ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை